இந்த வார செய்தியை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஆறுதல் தேவை, இளைப்பாறுதல் தேவை. இன்று ஆறுதல் அல்லது இளைப்பாறுதல் இன்மைக்கு காரணம் என்ன? நாங்கள் ஏன் இளைப்பாறுதல் இல்லாமல் கஷ்டப்படுகிறோம்? ஏன் நாங்கள் துன்பப்படுகிறோம்? ஏன் நாங்கள் இளைப்பாறுதலை தேடி அலைகிறோம்? இதற்கான காரணம் என்ன? இன்று எங்கள் மத்தியில் சமாதானம் இல்லை, சமாதானமின்மை. எங்கள் இருதயத்திலே சமாதானம் இல்லை, வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. இதனாலே நாங்கள் இளைப்பாறுதல் இல்லாமல் பல துன்பங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் நான் இன்று உங்களுக்கு சொல்கிறேன், இளைப்பாறுதல் எல்லோருக்கும் உரிமையானது. இளைப்பாறுதல் எல்லோருக்கும் உரிமையானது. எனக்கும் உங்களுக்கும் இளைப்பாறுதல் உரிமையானது. எமக்கு உரிமையான அந்த ஆறுதலை நாங்கள் பெற்றுக்கொள்வது எப்படி? அதனை நாங்கள் இலகுவாக பெற முடியாது. கிழமை தோறும் நாங்கள் ஒவ்வொரு தலைப்புகளை தியானிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் கிழமையிலிருந்து கிழமை என்று நாங்கள் பெயர் சூட்டியுள்ளோம். போன கிழமை, என்னாலும் எங்களை நேசிக்கும் ஒருவர் இருக்கிறார், என்னாலும் எங்களை நேசிக்கும் ஒருவர் இருக்கிறார் என்ற தலைப்பிலே நாங்கள் தியானித்தோம். இந்த கிழமை எங்களுக்கு உரிமையான இளைப்பாறுதல் என்ற தலைப்பிலே தியானிக்கப் போகிறோம். சற்று நாங்கள் போன கிழமை தலைப்பை ஆராய்ந்து பார்ப்போம். நாங்கள் பல வேளைகளிலே தனிமையாய் விடப்பட்டிருக்கிறோம், தனியாக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறோம், தனியாக தோல்விகள் தேவைகளுக்கு முகம் கொடுக்கிறோம். ஆனால் எங்களை நேசிக்க ஒருவரும் இல்லை, எங்களை அன்பு கூற ஒருவரும் இல்லை. எங்களை சுற்றி இருப்போர் தற்காலிகமாக அன்பு கூறுகிறார்கள் என்று நாங்கள் கலங்கி போகிறோம். ஆனால் என்னாலும் எங்களை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார் என்பதை போன கிழமை தியானித்தோம். அவர் இம்மையில் மட்டுமல்ல, மறுமையிலும் மரணத்துக்கு பின்பும் எங்களை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார் என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். அதை சற்று சிந்தித்து பார்ப்போம். எங்களை தனிமையில் விடப்பட்ட நிலைமையில் நாங்கள் இருக்கிறோமா? எங்களை நேசிக்க ஒருவர் இருக்கிறார், நாங்கள் பயப்பட தேவையில்லை. நாங்கள் கைவிடப்பட்ட நிலைமையிலே எங்களுடைய தராதரங்கள் மத்தியிலே, வயது போனவர்களாக இருக்கலாம், நோயுற்றவர்களாக இருக்கலாம், அல்லது தாங்க முடியாத பிரச்சனைகள் மத்தியிலே இருக்கலாம், ஆனால் எங்களை நேசிக்கிற ஒருவர் எந்நேரமும் எந்நாளும் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். இன்று நாங்கள் பார்ப்போம். ஒரு சிறு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட நாட்டிலே குற்றம் செய்தவர்கள், அதுவும் பாரதூரமான குற்றம் செய்தவர்களை ஒரு விதமான தண்டனைக்கு உட்படுத்துவார்கள். அதாவது ஒரு குறிப்பிட்ட சிறையில் வைப்பார்கள். அந்த சிறைக்கு எங்குமே ஒளி செல்ல முடியாது, ஒளி அற்ற ஒரு சிறையிலே வைப்பார்கள். அந்த சிறை முழுவதும் இருளாக காணப்படும். ஒளியின்மை இருள்தான் அந்த இடத்துல கொடுக்கப்படுகிற தண்டனை. இந்த தண்டனையை அந்த குறிப்பிட்ட கைதிகள் அனுபவிக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் மாத்திரம் அந்த அறையிலே வைக்கப்பட்டிருக்கும். ஒரு சிறு அன்னல் வழியாக அந்த கைதிகளுக்கு தேவையான உணவுகள் கொடுக்கப்படும். ஆனால் எக்காரணம் கொண்டும் அவர்கள் ஒளியை பார்க்க முடியாது. இருளிலே தான் அவர்கள் தங்கள் நேரத்தை காலத்தை கழிக்க வேண்டும். சிலருக்கு 5 வருடங்கள், சிலருக்கு 10 வருடங்கள் என தண்டனை காலம் வேறுபடலாம். ஆனால் அவர்கள் விடுதலை பெறும் வரை அந்த இருளிலே இருக்க வேண்டும். இருளிலே இருந்தவர்களுக்கு விடுதலை கிடைத்த உடனே, அவர்கள் வெளியே வந்த உடனே அவர்களால் ஒளியை பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் இருளிலே இருந்து பழகிவிட்டார்கள், முழுவதும் இருளிலே இருந்து விட்டார்கள். சேவகர்கள் அவர்களை அழைத்து கொண்டு வெளியே கொண்டு வரும்போது, விடுதலை பெற்று வரும்போது உடனடியாக ஒளியை பார்த்து அதற்கு அவர்களால் பழக முடியாது, வெளிச்சத்துக்கு முகம் கொடுக்க முடியாது. அதேபோல் அவர்கள் சிறையில் இருக்கும் பொழுது, முழுவதும் இருளிலான சிறையிலே அவர்கள் தடுமாறி இருக்கக்கூடும். தங்கள் பொருட்கள் எங்கே என்று அவர்களுக்கு தெரியாது. பொருட்களை தடவி தாவி எடுத்திருக்க வேண்டும். அதே நேரம் அவர்களுடைய கை கால்கள் அடிபட்டிருக்கக்கூடும். அவர்கள் விழுந்திருக்கக்கூடும். இப்படி பல துன்பங்களை அவர்கள் இருளிலே சந்தித்திருக்கலாம். ஆனால் இருளிலே இருந்து அவர்கள் வெளிச்சத்துக்கு வந்தவுடனே அந்த பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்க தேவையில்லை. அந்த தடுமாறுதல்கள் அவர்களுக்கு இல்லை. நான் சொல்லுவதை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே. இன்று நானும் நீங்களும் கூட சில வேளைகளில் இருளிலே தான் இருக்கிறோம். நீங்கள் சொல்லலாம், நான் இருளிலே இல்லை, நான் வெளிச்சத்திலே இருக்கிறேன், எனக்கு எல்லாம் நன்றாக தெரிகிறது. நான் உலக ரீதியான இந்த இருள் ஒளியை சொல்லவில்லை, வாழ்க்கையிலே இருக்கிற இருளை சொல்கிறேன், ஆத்மாவிலே இருக்கிற இருளை சொல்கிறேன். நாங்கள் இருளிலே நடக்கிறோம், இருள் எங்களை சூழ்ந்திருக்கிறது, அதனால்தான் பலவிதமான பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்கிறோம், பலவித தோல்விகளை சந்திக்க நேரிடுகிறது. குடும்ப வாழ்க்கையிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, பல தடைகளை தாண்டி செல்ல வேண்டியிருக்கிறது. பிள்ளைகளை குறித்த பிரச்சனைகள் அல்லது பெற்றோர் வயோதிபரை குறித்த பிரச்சனைகள், இப்படி பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறோம். எங்களுக்கு என்ன நடக்கிறது என்று எங்களுக்கு விளங்குவதில்லை. எங்களுக்கு எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இல்லை. எங்களை முழுவதும் ஒரு அந்தகாரம் சூழ்ந்திருக்கிறது போல் நாங்கள் உணர்கிறோம். எங்களை சூழவும் ஒரு நம்பிக்கையற்ற தன்மை காணப்படுகிறது. காணப்பட காரணம் நாங்கள் முகம் கொடுக்கிற பிரச்சனை. நாங்கள் சொல்லலாம், எனக்கு 30 வயது, 40 வயது, 50 வயது, எத்தனை வயதாக இருந்தாலும் நாங்கள் முகம் கொடுக்கிற பிரச்சனைகள் மாறவில்லையே. மரணத்தை நோக்கி செல்லுகிற சந்தர்ப்பங்கள், நோய்கள், மரணத்துக்கு பின் எங்களுக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது, என்ன நடக்கும் என்ற நம்பிக்கை இல்லை. நாங்கள் என்ன செய்ய வேண்டும், யாரை நோக்கி செல்ல வேண்டும்? நமக்கு ஒருவர் இருக்கிறார், நமக்கு ஒரு சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்தியம் என்னும் ஒளியை நாம் காண வேண்டும். அதை கண்டால் மாத்திரமே எங்களுக்கு விடுதலை. இப்பொழுது இந்த வசனத்துக்கு செவிசாய்ப்போம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8:12. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8:12.
மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். மீண்டும் வாசிக்கிறேன். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார்.
இந்த வசனங்களை நாங்கள் கவனித்து பார்ப்போம். இருளிலே இருக்கும் பொழுது எமக்கு எந்த விடயமும் தெரிவதில்லை. நாங்கள் எங்கே போகிறோம், என்ன செய்கிறோம், என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனால் ஒளிக்கு வந்தவுடனே எமக்கு எல்லாவற்றையும் காணக்கூடியதாக இருக்கிறது. யார் அந்த ஒளி? இயேசு என்னும் அந்த ஜீவ ஒளி. அவரை நோக்கி நாங்கள் செல்லும் பொழுது, அவரை பின்பற்றும் பொழுது நாங்கள் இருளிலே நடக்க தேவையில்லை. அந்த ஜீவ ஒளியை நாம் காண்கிறோம். அது ஜீவன் கொடுக்கும் ஒளி. அது தீமைக்கும் மரணத்துக்கும் ஏதுவான ஒளி அல்ல. அது நித்திய ஜீவனை கொடுக்கும் ஒளி. நீங்கள் சொல்லலாம், எனக்கு இயேசுவை தெரியாதே, அவர் எப்படி எனக்கு ஜீவன் கொடுக்க முடியும், அவர் எப்படி எனக்கு ஒளியாக இருக்க முடியும்? நீங்கள் இயேசுவை தெரிந்தாலும் சரி, தெரியாவிட்டாலும் சரி, அவரே ஜீவ ஒளி. அவரை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் ஜீவனுக்கு ஏதுவான ஒளியை காண்கிறீர்கள். அவர் நாங்கள் வாழ்கின்ற இந்த வாழ்க்கைக்கு மாத்திரம் ஒளி அல்ல, மரணத்துக்கு பின்பும் அவரே எங்களுக்கு ஒளி. நாங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே நாம் இருளின் மத்தியிலே பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறோம்,
கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்கிறோம். எப்படி வாழ என்று தெரியாமல் நிச்சயமற்ற தன்மையிலே இருக்கிறோம். ஆனால் இதற்கு அப்பால் இந்த ஜீவ ஒளி எங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது, நாங்கள் ஒளியிலே வாழும் பொழுது, உலகத்திலே நாங்கள் இருக்கும் பொழுது, எங்களுக்கு உலக வாழ்க்கையில் சந்தோஷம் சமாதானம் மாத்திரமல்ல, மரணத்துக்கு பின்பும் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, மரணத்துக்கு பின்பும் எங்களுக்கு ஜீவன் உண்டு. நீங்கள் இந்த உண்மையை உங்கள் வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் உங்களை தாழ்த்தி இறைவன் முன்பதாக, இயேசு முன்பதாக உங்களை ஒப்புக்கொடுப்பீர்களானால், உங்களை ஒப்புக்கொடுத்து ஜபிப்பீர்களானால், இன்று உங்களை இந்த இருளிலே இருந்து விடுவிக்க இயேசு கிறிஸ்துவால் முடியும். இன்று இந்த உலகத்திலே நீங்கள் முகம் கொடுக்கிற பிரச்சனை, துன்பம், வேதனையிலிருந்து விடுவிக்க அவரால் முடியும். அது மாத்திரமல்ல, இன்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க அவருக்கு முடியும். அந்த ஹாரத்திலே வாழ்கிற மனிதர்கள் அதிலிருந்து வெளியே வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் ஜீவன் பெறுகிறார்கள். அவர்கள் இருளிலே இருக்க தேவையில்லை. அந்த ஹாரம் அவர்களை சூழ்ந்து கொள்ள முடியாது. வாழ்க்கையின் நோக்கம் இல்லாமல், எங்கே போவது, என்ன செய்வது என்று தெரியாமல் வாழ்கிற மக்களுக்கு ஜீவ ஒளி கொடுக்கிறவர் அவரே. அவரே உங்களுக்கு எதிர்பார்ப்பை கொடுக்கிறவர். அவருக்குள் எங்களுக்கு மெய்யான சமாதானம் உண்டு, மெய்யான நம்பிக்கை உண்டு. சரி, இன்னும் ஒரு நபரை பார்ப்போம். அவரும் ஒரு கைதி. அவர் கண் தெரியாத ஒரு கைதி. அவர் ஒரு குருடர். அவருக்கு சத்திர சிகிச்சை செய்து அவர் பார்வை அடைகிறார். குருடர் பார்வை அடைகிறார். அவர் ஒளியிலே வாழ்ந்த மனிதன். அவருக்கு ஒளியை பார்க்க நன்றாக தெரியும். ஆனால் கண் தெரியாமல் போனதின் நிமித்தம் அவர் குருடாயிருந்தார். ஆனால் சத்திர சிகிச்சையின் பின் அவருக்கு கண் தெரிகிறது. ஆனால் அவரை வெளியே சேவகர்கள் அழைத்து வந்து அவரை விடுதலை செய்யும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம், எனக்கு இன்னும் இருளாக இருக்கிறதே, எனக்கு ஒன்றும் தெரியவில்லையே. காரணம், அவர் கண்களை திறந்து பார்க்கவில்லை. கண்களை திறக்க அவருக்கு தெரியவில்லை. கண்களை திறந்து பார்க்காமல் கண்களை மூடிக்கொண்டு இருளிலே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த இருளிலே பழகிவிட்டார். இன்று பல சந்தர்ப்பங்களில் நாங்களும் ஒளியிலே தான் இருக்கிறோம். ஒளியை பார்க்க முடியாமல் இருக்க காரணம், நாங்கள் கண்களை மூடிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் குருடர்கள் அல்ல. நாங்கள் அந்தகாரத்தில் இல்லை. நாங்கள் இருளிலே இல்லை. ஆனால் எங்களால் பார்க்க முடியவில்லை. காரணம், எங்கள் கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. எனவே இருளில் இருக்க இரண்டு காரணம். முதலாவது, இருளான வாழ்க்கையில் வாழ்வது. இரண்டாவது, வெளிச்சத்தில் இருந்தாலும் கண்களை மூடிக்கொண்டிருப்பது. இருளிலே வாழ்கிற, அந்தகாரத்திலே வாழ்கிறவர்கள் ஒளியினிடத்துக்கு வந்தவுடனே ஜீவ ஒளியை அடைகிறார்கள். ஆனால் இருளிலே வாழ்கிறவர்கள் ஜீவ ஒளியை அடைந்த உடனே அவள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. சத்தியத்தை அவர்கள் அறிந்து சத்தியத்துக்குள் நடக்கிறார்கள். எல்லோரையும் இன்று இறைவன் அழைக்கிறார். அந்தகாரத்தில் வாழ்கிறவர்களுக்கு ஜீவ ஒளி கொடுக்க விரும்புகிறார். அந்தகாரத்திலிருந்து வெளியே வரும்படி உங்களை அழைக்கிறார். ஆனால் சிலர் சொல்லலாம், எங்களுக்கு இறைவனை நன்றாக தெரியும், எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியும், நாங்கள் ஒளியிலே தான் வாழ்கிறோம். ஆனால் ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகள்? ஏன் நாங்கள் மேடு பள்ளங்களை சந்திக்க வேண்டும்? ஏன் எங்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லை? காரணம், அவர்கள் ஒளியிலே இருந்தாலும் கண்களை மூடிக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை அறிந்து கொள்ளவில்லை. அந்த ஜீவ ஒளியை காணவில்லை. அவர்களும் கண்களை திறக்க வேண்டும். திறந்து இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவ ஒளியை பார்க்க வேண்டும். அவ்வாறு பார்த்தால் மாத்திரமே அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சமாதானத்தை பெற முடியும், சமாதானத்தை உணர்ந்து கொள்ள முடியும். இந்த வசனத்துக்கு செவிசாயங்கள். மத்தேயு 11:28. மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்று இளைப்பாறுதல் இல்லாமைக்கான காரணம் என்ன? உங்கள் பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன? ஏன் எனக்கு இந்த பிரச்சனைகள், ஏன் எனக்கு இளைப்பாறுதல் இல்லை, நான் ஏன் பாரத்தை சுமக்கிறேன் என நீங்கள் மீண்டும் மீண்டும் கேள்விகளை கேட்கலாம். ஏனென்றால் நீங்கள் ஒளியிலே இருந்தும் கண்களை மூடிக்கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்தும் அறியாதவர்கள் போல் இருக்கிறீர்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், எல்லோருக்கும் இளைப்பாறுதல் பெறுவதற்கான உரிமை உண்டு. அதைத்தான் இயேசு இந்த வசனத்திலே சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர் அழகாக சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நாங்கள் இருளிலே இருக்கும் பொழுது வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிறோம். ஒளியிலே இருந்தாலும் கண்களை மூடிக்கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிறோம். அவர் எல்லோரையும் அன்பாக அழைக்கிறார், என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறார். நாங்கள் எங்களை தாழ்த்தி அவரிடத்தில் போகும் பொழுது எங்களுக்கு நிச்சயமாகவே இளைப்பாறுதல் உண்டு. இன்னொரு முக்கியமான விடயம், அவர் சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அவர் இனபேதமோ மதபேதமோ இல்லாமல் எல்லோரையும் அழைக்கிறார். அவர் யாரையும் வயது வேறுபாடு குறிப்பிட்டு அழைக்கவில்லை, தராதரம் பார்த்து அழைக்கவில்லை, உங்கள் பிரச்சனைகளின் தன்மைகளை வேறுபடுத்தி பார்த்து அழைக்கவில்லை, எல்லோரையும் அழைக்கிறார். உங்கள் பிரச்சனை, உங்கள் தேவை, நீங்கள் முகம் கொடுக்கிற துன்பம் எதுவாக இருந்தாலும் உங்களை இயேசு அழைக்கிறார். இளைப்பாறுதல் தரும்படி அழைக்கிறார், ஆறுதல் தரும்படி அழைக்கிறார். அவர் எந்த வேற்றுமையும் பார்க்கவில்லை. அவரை நீங்கள் அறிந்திருந்தாலும் சரி, அவரை நீங்கள் அறியாவிட்டாலும் சரி, அவர் எல்லோரையும் அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜீவ ஒளி கொடுக்கும்படி, உங்களை அந்தகாரத்திலிருந்து விடுவிக்கும்படி எல்லோரையும் அழைக்கிறார். அவரிடத்தில் உங்களுக்கு விடுதலை உண்டு. அந்த ஒளியின் இடத்தில் உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களை நீங்கள் தாழ்த்தி அவரை ஏற்றுக்கொண்டு அந்த ஜீவ ஒளியினிடத்துக்கு போகும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் மாறும். நீங்கள் இளைப்பாறுதலை பெறுவீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே சத்தியத்தை அறிவீர்கள். உங்களுக்குள் ஒரு விசுவாசம் உண்டாகும். உங்களுக்குள் ஒரு நம்பிக்கை உண்டாகும். உங்கள் விடுதலையை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் விடுதலையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், உங்கள் எல்லோருக்கும் இளைப்பாறுதல் பெறுகிற உரிமை உண்டு. இப்பொழுதே உங்களை தாழ்த்தி ஜெபம் செய்யுங்கள். நானும் உங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கப் போகிறேன். நன்றி.